ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு ஆர்த்த பிறவி. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்த திருப்பாடலும் நீராடிக்கொண்டே பாடக்கூடியவைதான். வரக்கூடிய எல்லா திருப்பாடல்களுமே அப்படித்தான். 12 திருப்பாடல் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தல் இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுளன்மேல் வண்டாற்ப பூத்திகளும் பொய்கை புடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். ஏன் அந்த திருக்குளத்தில் நீராடும் போது கூட அவன் கடல் பாடி நீராடுகின்றார்கள் என்பதற்கான காரணம் இந்த பாடலிலே விளக்கப்படுகின்றது. வரக்கூடிய பாடலிலே நன்கு விரிவாக விளக்கப்படும். இந்த பாடலிலே சொல்லிவிட்டார், பெருமானை தீர்த்தன் என்றே சொல்லியிருக்கின்றார். தீர்த்தத்தின் மயமாகவே, தீர்த்த மயமாகவே இருப்பவன். ஆகையினாலே அவனுடைய திருவருள் அடையாளமாகவே அந்த தீர்த்தம் விளங்குகின்றது. அதாவது நீர் என்பது அது பஞ்சபூதங்களில் ஒன்றுதான், இருந்தாலும் புண்ணிய தீர்த்தங்களிலே சிவபெருமானுடைய கலப்பானது, எல்லா பொருளிலும் சிவபெருமான் கலந்திருந்தாலும் குரு லிங்க சங்கமங்களிலே அந்த சிவபெருமானுடைய அந்த கலப்பு அது விசேஷமானது அல்லவா. எல்லா உலகமும் ஆனாய் நீயே என்று சொன்னார். அடுத்தால் என்ன சொன்னாரு, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே. எல்லா உலகமும் ஆனாய்ங்கிறதுலே ஏகம்பமும் அடங்கிறாதா? எல்லா உலகமும்னு சொல்லியாச்சு, அப்புறம் ஏன் ஏகம்பத்தை தனியா பிரிச்சு சொல்றார் என்றால், ஆனாலும் சிவத்தலங்களிலே பெருமான் கலந்திருக்கின்ற கலப்பு இருக்கின்றதே அது மிக விசேஷமானது. விசேஷமானதுன்னா அந்த இடங்களிலே வழிபட்டால் வழிபடுபவர்களுக்கு பெருமான் வரமருள்வார், அதுதான் விசேஷம். அதே மாதிரி புண்ணிய தீர்த்தங்களிலே பெருமானுடைய கலப்பு மிகவும் விசேஷமானது. அதிலே நீராடியவர்கள் நினைந்த பெயர்களை பெறுவார்கள். நம்முடைய சந்தான பிரதம பரமாச்சாரியராகிய மெய்கண்டதேவன் ஆயினாரே அப்படி கிடைத்தவர் தானே இல்லையா? முக்குள நீர் தோய்வார்கள் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் என்று கயிறு சாத்தி அந்த திருப்பாடலை எடுத்து அதன் சீரிய விளைவாகத்தானே நமக்கு நம்முடைய சித்தாந்த ஆச்சாரியரே கிடைத்திருக்கின்றார். ஆகவே புண்ணிய தீர்த்தங்களின் பெருமையை நாம சொல்லணுமா? ஆகையினாலே தீர்த்தமயமாக இருக்கின்றார் பெருமான். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு முறைமை நம்முடைய சைவத்திலே இருக்கின்றது. பெருமான் தீர்த்தமயமாகவே இருக்கின்றார், அதில் ஏன் நீராடுகின்றோம் என்று சொன்னால், நம்மை பிணித்துள்ள பிறவியாகிய துயரம் அது நீங்கும் பொருட்டு நாம் என்ன செய்கின்றோம், மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து தீர்த்தனாக இருக்கக்கூடிய அந்த தீர்த்த வடிவிலே இருக்கக்கூடிய அந்த பெருமானை சார்கின்றோம். அந்த திருக்குளத்தில் நீராடுகின்றோம்னா பெருமான் திருவடியை சார்கின்றோம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அங்க தீர்த்தமாக இருப்பது பெருமான் தான். சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் என்பார். ஆகவே அந்த பெருமான் தான் தீர்த்தமயமா இருக்கின்றார் என்ற ஒரு உணர்ச்சியோடு அவர் திருவடியிலே கூடுவதாக பாவித்து அந்த நீரிலே அவர்கள் மூழ்குகின்றார்கள். எனவேதான் உன் கடல் பாடி கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடின்னு சொன்னார். ஆகையினாலே இந்த ஆர்த்தல் என்ற சொல்லுக்கு கட்டுதல் என்று ஒரு பொருள், அதே மாதிரி ஆர்த்தல்ங்கிற சொல்லுக்கு ஆரவாரம் செய்தல்ங்கிறது ஒரு பொருள். இப்படி ரெண்டு பொருள் இருக்கு. அந்த ரெண்டு பொருளுமே இந்த ஒரு ஒரே பாடலிலே காட்டப்படுகின்ற பாங்கு நாம அறிந்து மகிழக்கூடியது. ஆர்த்த பிறவி என்று சொல்லும் பொழுது நம்மை கட்டி இருக்கின்ற பிறவி, நம்மை பிணித்துள்ள பிறவின்னு பொருள்படும். நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று சொல்லும் பொழுது நாம் ஆரவாரம் செய்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து நீராடக்கூடிய தீர்த்தன் என்று வருகின்றது. ரெண்டு பொருளுமே அந்த சொல் தருது பாருங்க. ரெண்டு பொருளுமே அந்த சொல் கையாளப்பட்டிருக்கின்ற விதம் ஒரே திருப்பாடல். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி இருக்கு வாழ்க்கை, எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு என்கிட்ட ஏதாவது பழகினவங்க கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, பரவாயில்ல ஏதோ ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சில சமயம் என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்றன, அப்போ அது எனக்கு மகிழ்ச்சியை தருது, அப்பெல்லாம் நான் வாழ்க்கை இன்பமானதுன்னு நினைக்கிறேன். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போதோ அல்லது சற்றும் எதிர்பாராத முறையிலே விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கும் போதோ நான் வாழ்க்கை என்ன ஒரே வெறுப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். ஆக நாமெல்லாம் வாழ்க்கையை வந்து இன்பம் துன்பம் என்று இரண்டும் கலந்தது என்று தான் பார்க்கின்றோம். வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் மாறி மாறி தான் வரும், ஏதோ இரவும் பகலும் மாறி மாறி தானே வருது என்று சொல்வதுதான் வழக்கம். ஆனா மிக உயர்ந்த நிலையிலே ஞானிகள் எப்படி சொல்வார் என்று சொன்னால், வாழ்க்கையை இன்பம் துன்பம் என்று அப்படி பகுத்து காண மாட்டார்கள். வாழ்க்கைனா என்னன்னா அவனுடைய திருவடி சேர்ந்து வாழ்கின்றோம் அல்லவா, அதுதான் ஆன்மாவுக்கு உரிய வாழ்க்கை. என்ன ஆன்மான்னு தன்னை உணர்பவர்கள் கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு போ வந்து இருக்கின்றோம். இந்த சகல நிலை நமக்கு முடிவான நிலை அல்ல, சுத்த நிலையை அடைய வேண்டும். சுத்த நிலையிலே வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கின்றதே அதுதான் நமக்கு உரிய வாழ்க்கை என்று நினைப்பார்கள். ஆகவே சகல நிலை அதை தடை செய்யுமே ஆனால் இந்த சகல நிலையே என்ன சொல்வார்கள், இந்த சகல நிலையே ஒரு துன்பம்தான். அதை உணர்ந்து சுத்த நிலையை வேண்டி வழிபட வேண்டும். பெருமானே இந்த சகலாவத்தையிலிருந்து என்னை ஈடேற்றி சுத்தாவத்தையிலே உன்னுடைய திருவடியிலே வைத்து வாழ வைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யணும். அப்பந்தான் இந்த சகலாவத்தையிலிருந்து சுத்தாவத்தைக்கு அவர் உயர்த்துவா. ஏன்னா இது சாத்திர வகுப்பு, இப்போதும் சாத்திர சிந்தனை செய்யக்கூடிய அடியார் பெருமக்கள். ஆகவே சாத்திர கலைச்சொற்களை வைத்து ரொம்ப எளிதாகவே இங்கு விளக்கி விடலாம். அதனால பிறவியில வந்து இன்பம் துன்பம் அப்படி பகுத்துக் கொள்ளாமல் பிறவியையே துயர் என்று குறிப்பிடக்கூடிய பாங்கினை பார்க்கின்றோம். ஆர்த்த பிறவி துயர், பிறவியாகிய துயரம் சொல்லிவிட்டார். பிறவிக்குள்ள துயரமும் இருக்கும் இன்பமும் இருக்கும், அந்த பகுப்பு இல்ல. பிறவியே அப்படின்னா அதுக்கு அதை விட மேலான சுத்த நிலைக்கு போக முடியும். பிறவியனா அது இன்பம் துன்பம் நான் வகுத்து கொண்டோம்னா இந்த இன்பங்கள் எனக்கு தொடர்ந்து வரணும், துன்பங்கள் வரக்கூடாது. அப்படி வாழ வச்சா என்ன சுவாமி நல்லா வாழ வைக்கிறாரு, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற நிலை வந்துடும். மேற்கொண்டு நான் சுத்த நிலைக்கு உயரணும் என்றோ, இந்த மும்மலங்களிலிருந்து விடுபடணும், திருவடியை சேரணும் என்றோ இல்லையா, ஏதோ இந்த இன்பம் வேண்டும், இன்பம் வேண்டுங்கிற அளவுக்கு சுவாமியை வணங்குவேன், இன்பம் வந்த பிறகு ரொம்ப நன்றி சுவாமியை வணங்குவேன், அப்புறம் நான் உண்டு அந்த இன்பம் உண்டு நினைப்பன ஒழிய அதுக்கப்புறம் சுவாமியை நினைக்க மாட்டேன் இல்லையா. ஆனால் அந்த நோக்கத்துக்காக பிறவியை தரவில்லை. ஆகவே இந்த மும்மலங்களில் மாட்டிக்கொண்டு நாம அல்லல் படுகிறோம் என்பது தெரிந்தால்தான் அதிலிருந்து நம்ம விடுபட முடியும். பிறவி அப்போ சுவாமி தந்தது தானே, ஏன் ஒரு துயரமான ஒன்றை தருகின்றார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். என்னன்னா பிறவியில் வாழும்போதுதான் ஆணவ மலம் எவ்வளவு பொல்லாங்கு மிக்கதுன்னு தெரியும். அப்பதான் அதிலிருந்து விடுபடணுங்கிற விழிப்புணர்வு வரும், வழிபாட்டை செய்வோம், விடுபடுவோம். கேவல நிலையிலே இருந்து கொண்டிருக்கும் வரை நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. அப்போ அதிலிருந்து விடுபடுவதற்கான மார்க்கத்தை நம்ம தேட மாட்டோம். ஆக ஒரு ஒரு இன்னலிலே இருக்கின்றோம் என்பது தெரிந்தால்தான் அதிலிருந்து விடுபடக்கூடிய மார்க்கத்தை ஆராய்வோம், பல்வேறு சமய நூல்களை கேட்போம், முடிவானது சித்தாந்த சைவம்னு உணர்ந்து அது சொல்கின்ற வழிபாட்டு நிலையில் நின்று இல்லையா இந்த மும்மல துன்பங்களிலிருந்து நாம மீள்வதற்கு வழி தேடுவோம். ஆகவே நம்முடைய துயரத்தை புரிந்து கொள்ளத்தான் இந்த பிறவியை தருகின்றார். பிறவிக்கு முந்தைய கேவல நிலையில நம்முடைய துயரம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஆணவ பிணிப்பாகிய துயரம் பிறவிக்கு வந்தாதான் நமக்கு புரியும். அதை புரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற பிறவி இருக்க, அந்த பிறவி அது ஆணவ மலத்தின் மயமாகவே வாழக்கூடிய பிறவி, அது துன்பமானது. ஆகவே ஆர்த்த பிறவி, பிறவி துயர், ஆர்த்த பிறவி துயர். பிறவியை ஏன் துயர் என்று கூறினார் என்பதற்கு அந்த அந்த வினாவே எழுவதற்கே வாய்ப்பில்லாமல் ஆர்த்த பிறவி துயர்ங்கிறார். நம்மளை ஒரு கயிறு போட்டோ அல்லது சங்கிலி போட்டோ கட்டி வச்சாங்கன்னா அந்த சங்கிலியை நம்ம என்ன என்ன சொல்லுவோம், கயிறை நம்ம என்ன சொல்லுவோம், இதையா இதை என்ன கஷ்டப்படுத்துன்னு தானே சொல்லுவோம் இல்லையா. இது ரொம்ப நல்லா இருக்குது, என்ன நல்லா நல்லா சிக்குன்னு இருக்கு கட்டிருக்கியா நல்லா இருக்கு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா. அது வந்து நமக்கு துன்பம் தரக்கூடியதான் நம்ம சொல்லுவோம். அது மாதிரி பிறவியும் நம்மை கட்டி வைத்துள்ளது, நமக்கு ஒரு கட்டாக உள்ளது, அப்போ அது துயர் தானே. அதான் பிறவி துயர்னு மட்டும் சொல்லாம ஆர்த்த பிறவி துயர். என்ன கட்டி வைத்துள்ளது என்று சொன்னால் மேலும் மேலும் வேறு வேறு பிறவிகளிலே செல்கின்ற முறையில் தான் இந்த பிறவி நம்மை மயக்குகின்றது. என்ன இன்னும் பாருத்தீங்களா, இப்ப வாழ்க்கை இப்ப வாழ்ற வாழ்க்கையில அந்த மாதிரி போகங்கள் எல்லாம் பெறதுக்கே வாய்ப்பு இல்லை போலுங்க நாம இல்லையா. அப்போ அந்த போகங்களெல்லாம் நம்ம எப்பதான் பெற போறோமோ அப்படின்னு ஒரு ஏக்கம் வரும்போது அப்ப அதை பெறத்தக்க இன்னொரு பிறவி, அப்புறம் அந்த போகங்களின் நிலையாமையை உணர்ந்து அப்ப அதிலிருந்து எல்லாம் மீண்டு திருவடி பேர் தான் நமக்கு வந்து சாஸ்வதமானதுங்கிற உணர்வுக்குள்ள எத்தனை எத்தனை பிறவிகள் சென்று விடுகின்றன. அப்ப திருவடி பேரையே அடைய விடாமல் இந்த ஆன்மாவை தடுத்து நிற்கின்றது இந்த பிறவி, எனவேதான் ஆர்த்த பிறவி என்றார். ஒருவனை சுதந்திரமா இயங்க விடாமல் அந்த கயிறு அல்லது சங்கிலி அதை அவனை பிணித்திருக்கின்றது. ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனை கட்டி வச்சிருக்கிற கயிறு அவனை சுதந்திரமா இயங்க விடாம அவனை பிணித்திருக்கின்றது. அதுபோல ஆன்மாக்களாகிய நாம் திருவடி பேரை அடைய விடாமல் இந்த பிறவியானது பல்வேறு போகங்களை காட்டி, எந்த ஒரு பொருளா இருக்கட்டுமே, எந்த நோக்கத்துக்காக அந்த பொருளை வாங்குறோம் அந்த நோக்கமே ரெண்டாம் பட்சமாயிரும். நான் செருப்புன்னு வாங்க போனோம்னா சரி, வெயிலுக்காகவும் உள்ளு குத்தாம இருக்கிறதுக்காகவும் சுத்தம் கால் சுத்தமா இருக்கிறதுக்காகவும் ஒரு செருப்பு வாங்குறோம், அதுதான் முதன்மையான நோக்கம். ஆனா கடைக்கு போனோம்னா அதனுடைய டிசைனை பார்த்து பார்த்தே என்னுடைய நேரம் எல்லாம் தெரியாம போயிடும். ஒரு டிசைன் வாங்கிட்டு வருவா, இன்னொருத்தர் வேற ஒரு டிசைன் அதோட நல்லா வாங்கிட்டு வந்தா, இது எங்க வாங்கினீங்க அந்த கடையில, அந்த கடையில நான் பார்த்தேன் என்கிட்ட இல்லையே அடடா நான் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய ஒரு வாய்ப்பை பறிகொடுத்த மாதிரி நான் வந்துடுறேன் இல்லையா. காலில் அணிகிற செருப்புலேருந்து உச்சந்தலை உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அணியக்கூடிய இப்படி ஒவ்வொரு பொருளும் இன்னும் நாம் பயன்படுத்தக்கூடிய பிற பிற கருவிகளும் நவீன விஞ்ஞான சாதனங்கள் நிறைய குவிந்து விட்டன இல்லையா. நம்ம கருவியில் இல்லாத ஒரு ரெண்டு ஆப்ஷன் இன்னொரு கருவியில் இருந்ததுன்னா நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது இல்லையா. இதை அப்படி வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருக்கணும். இப்படி பாருங்கள் எந்த பயன்பாட்டுக்காக வாங்குறோம் சரி, வாங்கின பிறகு அதில் எத்தனை ஆப்ஷன்ஸை பயன்படுத்த போகிறோமோ அது அது வேறு விஷயம். பயன்படுத்துகிறோமோ இல்லையா எல்லாம் என்கிட்ட இருக்குயா, எல்லா ஆப்ஷனும் இருக்குது, அது இருக்குது இது இருக்குது என்ன அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு. அப்போ என்னன்னா நோக்கம் என்ன என்பது திசை திரும்பி பல்வேறு போகங்களை நான் வைத்திருக்கின்றேன் என்பதில் ஒரு மகிழ்ச்சியும் பெருமிதமும் ஏற்படுகின்றது என்று சொன்னால் எப்போ அந்த ஆன்மா பிறவியை கடந்து அது திருவடி பெற்று அடைவது. அப்போ அடைய விடாமல் பல்வேறு மயக்கங்களை விளைவித்து ஆசைகளை மேன்மேலும் வளர்த்து இல்லையா, ஒரு பிறவிக்குள்ள எல்லா போகங்களையும் அடைய முடியாது. ஒவ்வொரு ஆன்மாக்களின் வினை ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்தபடி இல்லையா ஒவ்வொருவருடைய நோய்க்கு தகுந்தபடி டாக்டர் என்ன பண்ணுவார், பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறார். மண்ணுளே சிலவியாதி மருத்துவன் அறுத்தியோடும் சின்னமாய் அறுத்துக்கீறி தீர்த்திடும், சில நோயெல்லாம் கண்ணிய கட்டிப்பாலும் கலந்துடன் கொடுத்து தீர்ப்பன், அண்ணலும் இன்ப துன்பம் அறுத்தியே வினை அறுப்பன். ஒருவருக்கு ஆப்பிள் பழமா சாப்பிடனாலும் அவருக்கு அது மருந்தாக தான் கொடுக்குறார். ஒருவர் கசப்பான மருந்து கொடுத்தா அதுவும் மருந்து தான், என்ன மருந்து கொடுத்தாரோ அதை சாப்பிட்டு நோயிலிருந்து குணமாகி வழக்கமான உணவை சாப்பிடணும், அதுதான் வாழ்க்கை. அதை மாதிரி இன்ப துன்பம்லாம் வினைப்பலன்கள் தான், எதா இருந்தாலும் வினைப்பலன் என்ற நோக்கத்தோடு அதை கழித்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் அதை கழித்து விட்டால் சிவபோகம் விளையும். அந்த சிவபோகம் தான் நமக்கு உரிய அனுபவம் என்ற சிந்தனையே இளவிடாமல் இந்த உலக மயக்கமானது நமக்கு இந்த உலகத்தின் மீதே பற்றினை மேலும் மேலும் வளர்த்து இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நம்மை கடந்து போக விடாமல் இன்னொரு பிறவி வேணும் அதில் நான் இந்த பிறவியில் அனுபவிச்சதெல்லாம் அனுபவிக்கணும், எல்லாரையும் தாண்டி அனுபவிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன் இல்லையா. ஆகையினாலே அதுவும் எனக்கு அந்த உயிர் பிரியும் சந்தர்ப்பத்தில் அந்த வேட்கை தீவிரமாகும். ஆகா இதோட நம்ம பிறவி முடியுது, இன்னும் அடுத்தால எனக்கு நல்ல ஒரு பிறவி கிடைக்கணும், நல்லா அனுபவிக்கணும் என்ற எண்ணம் அப்போ மேலோங்கி விளங்கும். அப்போ அது கண்டிப்பாக அந்த ஆசை என்ன பண்ணும், அடுத்த பிறவிக்கு வித்தாயும். இது ஒவ்வொரு பிறவியிலையும் அடுத்தடுத்து பல பிறவிகள் தோன்றுவதற்கான விதைகளை விதைத்து வருகின்றோம். அப்படி இந்த பற்றுகள் மூலமாக நம்மை இந்த உலகமானது கட்டி போட்டு வைத்திருக்கின்றது திருவடி பேரை அடைய விடாமல். ஆகவே இந்த பிறவியன் என்ன சொல்றார், நம்மை கட்டி இருக்கின்ற துயர் என்று அந்த உண்மை ஞானத்தை நமக்கு உணர்த்துகின்றார் வாதவுரடிகள் இந்த பெண்ணடியாருடைய திருவாக்கில் வைத்து உணர்த்துகின்றார். ஆகவே இந்த பிறவியாகிய துயர் கெடும் பொருட்டு கெடுவதற்காக நாங்கள் என்ன பண்றோம், நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன், நாங்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து இல்லையா சிவத்தை சார்ந்து விட்டோம், எங்களுக்கு இந்த பிறவி துயரமானது கெடப்போகின்றது என்ற மகிழ்ச்சியோடு ஒரு துன்பத்திலிருந்து விடுபவர்களுக்கு மகிழ்ச்சி வரும் இல்லையா. ஆக இங்க ஆர்த்தல் தான் துன்பத்துக்கு காரணம், அந்த ஆர்த்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக இவர்கள் என்ன செய்கின்றார், ஆர்த்தலை செய்கின்றார்கள், அதாவது ஆரவாரத்தை செய்கின்றார்கள். எப்படி அந்த சொல்லை எவ்வளவு அருமையாக பயன்படுத்துகின்றார் பாருங்கள், சொல்லழகு இலக்கிய வளம்னு பார்த்தா அதுலேயும் திருவாசகம் வந்து தன்னிகரற்று விளங்குகின்றது. ஆகவே நம்ம கட்டி இருக்கின்ற பிறவி துயர் கெடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்து விட்டது, தீர்த்தமாக பெருமானே இருக்கின்றார்னு சொல்லி அந்த பெருமானின் திருவடியை சார்ந்து விட்டோம், எம்மை பிடித்த பிறவி துயர் நீங்கியது என்ற மகிழ்ச்சியோடு நீராடுகின்றார்கள். ஆர்த்தாடும் தீர்த்தன், அதாவது பிறவியே எதற்காக வழங்கப்பட்டது, எல்லா துயரங்களுக்கும் மூல காரணம் ஆணவ மலம், எல்லா துயரங்களுக்கும் மூல காரணம் பிறவி அல்ல ஆணவ மலம், ஆணவ மல சார்பு இருக்க போய்தான பிறவியே வந்தது. ஆகவே அதைத்தான் மூலமலம், மும்மலங்களிலே மூலமலம்னு அதைத்தான் சொல்லுவார்கள். சிவபிரகாசத்துல பார்த்தோம் இல்லையா, மூவகை ஆறுயிர் வர்க்கம், மலத்தார் ஒருமலம் உடையவர்கள், மலத்தார் இருமலம் உடையவர்களை சொல்லும் போதே என்ன சொல்லிட்டாரு, கண்ம மூலமலத்தார் என்று சொன்னார், கண்மமலமும் மூலமலமும் உடையவர்கள் இருமலம் உடையோர் என்றார். கண்மமலமும் ஆணவமலமும் சொல்லணும், இந்த கண்மத்துக்கும் மூலமாக இருப்பது ஆணவம் என்பது புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி கண்ம மூலமலத்தார்னு சொன்னார். ஆகவே மும்மலங்களிலும் மூலமலமாக இருப்பது ஆணவ மலம், அதுதான் நம்ம துயரத்துக்கெல்லாம் மூல காரணம் இல்லையா. அப்போ அந்த ஆணவ பிணைப்பு நீங்குவதற்காகத்தான் பிறவியே கொடுத்தார், ஏன்னா அப்பதான் நம்முடைய கொஞ்சம் ஆணவ மறைப்பை ஒடுக்கி அறிவை விளங்க வச்சாதான் இன்னும் ஒடுங்காமல் இருக்கிற ஆணவ மலம் இல்லையா அது வேலை செஞ்சு என்ன அது பல துன்பங்களை விளைவிக்கும் போது தான், ஆக அந்த துன்பங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சிந்தித்து அறியாமை தான் காரணம், அறிவுடைய நம்மிடம் அறியாமை எப்படி வந்தது அப்போ அதுக்கு ஒரு சார்பு தான் காரணமாக இருக்கணும், ஆணவங்கிற பொருளை சார்ந்திருக்கிறோம்னு சொல்லி படிமுறையில் அந்த வழிபாட்டை செய்து பெரியோர்களின் தொடர்பு சித்தாந்த சான்றோர்களின் தொடர்பு கிடைத்து இந்த உண்மை நமக்கு தெரிய வருகின்றது. ஆகவே அது தெரியவதற்கு பிறவிதான் ஒரு வாய்ப்பா இருக்குது. அதனாலதான் வாய்க்காத நந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்திடுவேன் என்று அப்பர் பெருமான் சொன்னார். ஆனா அந்த பிறவியே நம்முடைய ஆசையை வளர்த்து முத்திக்கு தடை செய்யுமானால் அப்ப பேச பொருளாகா பிறவி தன்னை என்று அதுவும் அப்பர் பெருமான் தான் சொன்னார். ஏன்னா பிறவியையே நமக்குள்ள முடிவான போகம் நினைச்சிடுறோம். அப்ப இதெல்லாம் ஒரு பொருளா மதிக்கப்படுமா பிறவி? எதுக்காக அப்ப மதித்திடமின்னு சொன்னீங்கன்னா அது சிவநெறி வாழ்ந்தால் வீடு வேற்றுக்கு வழி செய்யும் இந்த பிறவி, அந்த நோக்கில மதித்திடமின்னு சொன்னேன் இல்லையா? பிறவியே நமக்கு போகம், இதுக்கு மேல என்ன இருக்குன்னு சொன்னா அது பொருளற்ற விவாதம். அதனால பேச பொருளாக பிறவினார். அப்படி பிறவி மயக்குவதனால இங்க பிறவி துயர், ஆர்த்த பிறவி துயர் என்று சொன்னார். அப்போ ஆணவத்தில் மூழ்கின உயிர்கள் இல்லையா, அந்த ஆணவ மாசு நீங்குவதற்காக பிறவி பெருங்கடல்ல ஆன்மாக்களை மூழ்க வைக்கின்றார். ஆணவ மாசு நீங்குவதற்காக இல்லையா, ஆணவமாகிய அந்த தீங்கு நீங்கும் பொருட்டு பிறவி கடல்ல ஆன்மாக்களை திளைக்க வைக்கின்றார். ஏன்னா அருமையாக சொல்வார்கள், பட்டினப்பாலையிலே சொல்வார். பட்டினப்பாலை என்பது பத்து பாட்டு நூல்களிலே ஒன்று. அதிலே சொல்வார், சீது நீங்க கடலாடியும் மாசுபோக புனல் படிந்தும். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்பவர் பட்டினப்பாலையின் ஆசிரியர். பத்து பாட்டு நூல்களிலே ஒன்று பட்டினப்பாலை, அதன் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அதுல சொல்றார், மக்கள் என்ன செய்தார்களா, சீது நீங்க கடலாடியும் மாசுபோக புனல் படிந்தும். அதாவது தாம் முன்னை தீவினைகள்லாம் நீங்கும் பொருட்டு கடலிலே நீராடினார்கள். சங்க இலக்கியம் சொல்லுது, கடல்ல குளிச்சுட்டா பாவம்லாம் போயிருமோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த கொள்கை தமிழருக்கு பொருந்துமா அப்படிங்கலாம். சங்க தமிழ் இலக்கியம் தான் சொல்லுது, தமிழர்களுடைய வாழ்வியலே இப்படி இருந்ததுன்னு சொல்லிச்சு. சீது நீங்க கடல் ஆடியும், முன்னை பாவங்கள் நீங்க பொருட்டு என்ன செய்யறாங்க, கடல்ல நீராடுறாங்களாம். சரி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னா, மாசு போக புனல் படிந்தும். கடல்ல நீராடும் போது அது உப்பு தண்ணீர் அல்லவா, அப்ப அந்த உப்பு தண்ணீர் உடம்புல பட்டதுனால அந்த உப்புத்தன்மையெல்லாம் நீங்கும் பொருட்டு நல்ல நீர்ல நீராடுறாங்க. உப்புத்தன்மை இல்லாத தூய நீர் நரும்புடலில் நீராடுகின்றார். திருச்செந்தூர்ல கடல்ல நீராடி விட்டு நாளைக்கு நிறைய நீராடுவார்கள். முருகப்பெருமான் எழுந்திருக்கும் தலம் இங்க கடல்ல நீராடுனா நம்முடைய முன்னை வினைகள்லாம் கெடும் என்று பக்தியோடு நம்பிக்கை வைத்து கடலே நீராடி நீராடினு செய்வார்கள். கடல்ல நீராடினால கொஞ்சம் உப்பு பற்றி கொண்டது, அப்ப அது அந்த மாசை நீக்குவதற்காக நரும்புணலிலே நாளைக்கு நல்ல நீராடுகின்றார்கள். அதே மாதிரிதான் நான் ராமேஸ்வரத்திலும் கடலில் நீராடி விட்டு நரும்புணலில் நீராடுவார்கள் இல்லைங்களா. அதே மாதிரி ஆணவமாகிய தீங்கு நீங்கும் பொருட்டு பிறவியாகிய கடலிலே ஆன்மாக்களை நீராட செய்கின்றான். பிறவியாகிய கடலில் நீராடுறதுனால அந்த கடல நீராடுறதுனால உப்பு பற்றியது மாதிரி பிறவி கடல்ல நீராடுறதுனால அந்த மாயை மயக்கம் பற்றுகின்றது. அது நீங்கும் பொருட்டு என்ன, சிவமயமாக தன்மயமாக இருக்கின்ற புண்ணிய தீர்த்தங்களிலே நீராட செய்கின்றார் என்று சொல்லி அருமையான ஒரு விளக்கத்தினை பண்டிதமணி ஐயா அவர்கள் தருகின்றார். இவ்வளவு ஒரு அருமையான விளக்கம் பாருங்க. பட்டினப்பாளையிலிருந்து சான்று காட்டுகின்றார்கள். பட்டினப்பாளையில் மட்டுமல்ல நம்முடைய இன்று வரை அந்த நடைமுறை இருக்கின்றது. பட்டினப்பாளை தொடங்கி இன்று வரை இந்த நடைமுறை இருக்கின்றது பாருங்க. சித்தாந்தத்துக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. அந்த ஆணவ மாசு நீங்குவதற்காக தான் பிறவி கடலில் ஈடானார். மேலும் அந்த வினைகளும் வினைகள் பெருகுகின்றன, மாய மயக்கமும் பெருகுது. அது நீங்கும் பொருட்டு மூர்த்தி தலம் தீர்த்தம் வழிபாடு பண்ண வச்சு தீர்த்தத்தில் நீராட வச்சு அந்த வினை சார்பும் உலக மயக்கமும் நீங்கும்படி செய்து அந்த ஆன்மாவை மும்மலங்களிலிருந்தும் நீக்கி உய்யக் கொள்கின்றார். ஆகவே பிறவி மேற்கொண்டு வராம இருக்கணும்னா வினை கட வேண்டும். ஏன்னா வினைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த வினை ஒரு பிறவிக்கு காரணமாகிவிடும், அது தடுக்க முடியாம போயிடும். என்னென்ன வினைகள் இருக்கோ நமக்கு தெரியாது. காரைக்காலம்மையாரே தமக்கு தெரியாது என்று பணிவாகத்தானே வழிபட்டார். பிறவாமை வேண்டும் என்று சொன்னவர். பிறவாமை வேண்டும்னா வேண்டும் சாமி, அவ்வளவுதான் அப்படின்னு அது அதுல உறுதியா இருக்கல. அது என்னுடைய அடியனுடைய விருப்பம் அது. ஆனால் ஏதேனும் ஒரு வினை இருக்கிறதா, அதுக்கு பிறந்தால்தான் அது நீங்குமா என்பது பெருமானுக்குத்தான் தெரியும். அதான் மீண்டும் பிறப்புண்டே என்றும் உன்னை மறவாமை வேண்டும். ஆகையினாலே என்ன வினை இருக்கிறது அதுக்கு பதில் என்ன பிறப்போரும் நமக்கு தெரியாது. அதனால மீண்டும் பிறப்பிருந்தா மறவாமை வேண்டும் சொன்னார். அப்ப என்ன, ஒரு வினை இருந்தது என்றால் அந்த வினை வந்து பிறப்பை தந்துவிடும். அப்ப பிறப்பு வரக்கூடாதுன்னா அந்த வினையானது முற்றிலுமாக நீங்க வேண்டும். இந்த சிவமயமாக இருக்கின்ற தீர்த்தத்திலே நீராடினால் நம்மை கட்டியிருக்கின்ற பிறவி துயர் நீங்கும்னு சொல்றாங்களே, எப்படி அது சாத்தியமாகிறது? வேறு எந்த வழியிலும் நீங்காத அந்த பிறவி துயரானது இந்த சிவதீர்த்தங்கள்ல நீராடினா மட்டும் அந்த பிறவி துயர் எப்படி நீங்குதுன்னா, பிறவி துயருக்கு காரணம் வினைகள் அல்லவா. பெருமானை வழிபட்டால் அவனுடைய அருள்மயமாக இருக்கின்ற தீர்த்தங்களிலே தோய்ந்து நீராடினால் அந்த வினையானது கெடுகின்றது. ஏன்னா அவன் நினைப்பவர் வினைகளை தீர்க்கக்கூடிய இயல்புடையவன். அவனுடைய திருவுருவத்திலேயே அந்த தத்துவம் இருக்கின்றது. என்ன என்று சொன்னால், இந்த நடராஜ திருமேனியை சொல்கின்றார் உண்மை விளக்க ஆசிரியர், மாயைதனை உதறி அந்த திருப்பாடல். மாயைதனை உதறி, உடுக்கை ஏந்திய திருக்கரத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உடுக்கையை உதறி அடிக்கின்றார், அது ஆன்மாக்களை மயக்குகின்ற அந்த மாயை மயக்கத்தை உதறுகின்றார். அந்த மயக்கம் ஆன்மாவை விட்டு நீங்கும்படி செய்கின்றார். மாயைதனை உதறி. அப்புறம் மற்றொரு திருக்கரத்திலே அவர் நெருப்பை ஏந்திருக்கின்றார் அல்லவா, அதன் தத்துவம் என்ன சொல்கின்றார், வல்வினையை சுட்டு. அக்னி ஏந்தியுள்ள திருக்கரத்தினாலே வல்வினையை சுட்டு என்று சொல்கின்றார், வல்வினையை சுட்டு. ஆகவே இங்க சிவதீர்த்தத்தில் நீராடுனா பிறவி துயர் நீங்கும்னு சொல்றாங்களே, எப்படின்னா பிறவி துயருக்கு காரணமான வினை நீங்கும். ஏன்னா இந்த தீர்த்தமயமா இருக்கின்ற பெருமான் இருக்கானே, இவன் வினையை கெடுக்கக்கூடியவன். அவன் திருவுருவத்திலே தத்துவம் உள்ளது. அதனாலதான் அந்த இடத்துல சொன்னார் என்ன அப்படின்னா, நற்சில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். இங்க தீர்த்தனாக இருப்பவன் யாரு அப்படின்னா, சில்லை சிற்றம்பலத்துல தீயேந்தி ஆடக்கூடிய கூத்தன். தீயேந்தி ஆடுதலை இங்க ஏன் குறிப்பாக கூறினார்கள் என்று சொன்னால், அது வினையை சுடுவதன் தத்துவத்தை அது குறிக்கின்றது. வினையை சுடுகின்ற பெருமான் இங்கே தீர்த்தனாக இருக்கின்றான். ஆகவே இந்த தீர்த்தனாக இருக்கின்ற இந்த தீர்த்தத்தை சார்ந்தால் தீர்த்தனாக இருக்கின்ற பெருமானை சார்ந்தல், அப்ப நம்முடைய வினை கெடும். வினை கெட்டால் அப்புறம் பிறவி ஏது, பிறவி துயரானது நீங்கிவிடும் இல்லையா. ஆகவே ஸ்ரீ கைலாயர் திருத்தாண்டகத்திலும் உடலின் வினைகள் அறுப்பாய் போற்றி என்று சொன்ன அப்பரடிகள், ஒள்ளெறி வீசும் பிரானே போற்றி என்று சொல்லி அந்த நெருப்பை ஏந்தி ஆடக்கூடிய அந்த அருட்செய்கையை அங்கே குறிப்பிடுகின்றார். அடுத்த தொடரிலேயே குறிப்பிடுகின்றார், உடலின் வினைகள் அறுப்பாய் போற்றி என்று சொல்லி அந்த வினை அறுக்கும் தத்துவத்தை ஒள்ளெறி வீசும் பிரானே போற்றி என்று குறிப்பிடுகின்றார். மேலும் அப்பர் பெருமான் நான்காம் திருமுறையிலே திருவாவடுதுறை திருப்பதிகத்திலே மஞ்சனையும் அணியுமானாய், நான்காம் திருமுறையில திருவாவடுதுறை திருப்பதிகங்கள் அப்பர் தேவாரம் ரெண்டு பதிகங்கள் இருக்கின்றன. நான்காம் திருமுறையில் ரெண்டு, ஒன்று மாயிரு ஞாலமெல்லாம் என்று தொடங்கக்கூடிய பதிகம், மற்றொன்று மஞ்சனே மணியுமானாய். மஞ்சனே மணியுமானாய் பதிகத்தில் அதில் ஒரு திருப்பாடலை சொல்லுவார், நினைப்பவர் வினைகள் தீர்ப்பாய், நினைப்பவர் வினைகள் தீர்ப்பாய் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார், ஆரணல் ஏந்தியாடும் ஆவடு துறையுளானே. நினைப்பவர் வினைகள் தீர்ப்பாய்னு சொன்ன அப்பர் பெருமான் அடுத்து சொல்கின்றார், ஆரணல் ஏந்தியாடுமே, ஆரணல் ஏந்தியாடுதன் தத்துவமே அதுதானே, வினைகளை தீர்ப்பது தானே என்று சொல்லி உண்மை விளக்க ஆசிரியர் வல்வினையை சுட்டு என்று எத்துணை அற்புதமாக குறிப்பிட்டு, அதனால் அல்லவா நமக்கு இந்த திருமுறை தொடர்களுக்கெல்லாம் பொருள் காண முடிகின்றது என்று சொல்லி நம்முடைய சந்தான குறவர்களை நாம் எவ்வளவு நினைச்சு போட்டுறோம் என்று பாருங்கள் இல்லையா. ஆகையினாலே அருமையாக சொன்னார், நல் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன், இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. விளையாடி என்பது இங்கு பெயர், யார் விளையாடுறானோ அவனுக்கு விளையாடின்னு பேர் இல்லையா. நம்ம பையன் சும்மா ஊரை சுற்றி இருந்தேன்னா அவன் வரும் ஊர் சுற்றிங்க அப்படிமோ, ஊரை சுற்றுறவனுக்கு ஊர் சுற்றிங்கிறது பேராக வந்துட்டு இல்லையா. அதே மாதிரி விளையாட்டு தொழிலை விடாமல் செய்வதனாலே அவனை விளையாடி என்றே அழைத்தான். விளையாட்டா என்ன செய்கிறான், இவ்வானும் குவலயமும் எல்லோமும், வான் ஆகாய பூதத்தை குறிப்பிட்டார், குவலயம் நிலத்தை குறிப்பிட்டார், ஆகாயத்தை சொல்லியாச்சு நிலத்தை சொல்லியாச்சு, அப்போ அவற்றுக்கு இடைப்பட்ட மற்ற பூதங்களும் அங்கு கொல்லப்பட வேண்டும். இடையில உள்ள நீர் நெருப்பு காற்றையும் நம்ம சேர்த்துக்கணும். இவை எல்லாவற்றையும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. செய்யுள்ள முன்ன பின்ன வச்சு சொல்லுவாங்க, படைத்தும் காத்தும் கறந்தும், கறந்தும் பார்த்தீங்கன்னா அழிச்சுன்னா அழிச்சு இல்லாம பண்ணல, மறைத்து வைத்துக் கொள்கின்றார். முதல் காரணத்துல அது மறைந்து ஒடுங்கி இருக்கும்படி செய்கின்றார். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, கறந்தும் இப்படி விளையாடி வருபவன் வார்த்தையும் பேசி அவனுடைய திருநாமங்களை பேசி. யாரு, விளையாடியினுடைய திருநாமங்களை பேசி. காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வருகிறானே அவனுடைய திருநாமங்களை பேசி. வலை சிலம்ப எப்படி நீராடணுமா, நீராடும் போது கைகளால் நீரை தட்டி இறைத்து மூழ்குவதனாலே கைகளிலே உள்ள வளையல்கள் ஒளி செய்கின்றன. சிலம்புதல் என்றால் ஒளி செய்தல். ஏற்கனவே முந்தைய பாடல் ஒன்றிலே கோழி சிலம்ப சிலம்பும் குருகன்றும் பார்த்தோம். அந்த மாதிரி வளை சிலம்ப வளையல்கள் ஒளி செய்ய, வார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய, அது இடுப்பிலே அணிந்துள்ள மேகலை போன்ற, இடுப்பிலே அணிந்துள்ள மேகலை போன்ற ஆபரணங்கள் எல்லாம் ஒளி செய்ய, அணிகுளன் மேல் வண்டார்ப்ப, அழகிய கூந்தல் மேலே வண்டுகள் ஒளி செய்கின்றனவா. என்ன கூந்தலில் உள்ள பூக்களின் மனத்திற்கு வண்டுகள் வருகின்றன. அப்போ அவர்கள் இருளை மூழ்கும் பொழுது அந்த வண்டுகள் புரியாமல் என்ன செய்யும், அவை வந்து அவை ஒளி எழுப்பும். அவர் நீரிலே மூழ்கி மறைந்து விட்டால் அந்த வண்டுகள் திகைத்து அவை ஒளி எழுப்புகின்றனவா. அருமையா விளக்கம் சொல்றாங்க பண்டிதமணி ஐயா. அணிகுடன் மேல் வண்டார்ப்ப, பூத்திகளும் பொய்கை குடைந்து, பல பூக்கள் விளங்கக்கூடிய பொய்கைகளை குடைந்து, உடையான் பொற்பாதம் ஏத்தி, நம்மை உடைய நம்மை உடைப்பொருளாக கொண்டுள்ள பெருமானின் பொற்பாதங்களை போற்றி, இருஞ்சுனை நீர் இந்த பெரிய தடாக நீரிலே ஆடுவாயாக, ஆடையிலோர் எம்பாவாய் என்று குறிப்பிடுகின்றார். ஆக இந்த 12 திருப்பாடல் இவ்வாறு விளங்குகின்றது. சுவாமி அந்த தீர்த்தத்தின் வடிவாகவே விளங்குகின்றார். அந்த 11 திருப்பாடலிலே கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி என்று சொன்னார். ஆக நீரிலே மூழ்கும் பொழுது சுவாமியினுடைய திருவடியை சிந்திப்பதற்கு அங்கு அப்படி ஒரு பொருத்தம் இருக்கின்றதா என்று நினைப்போம். அப்போ அந்த நீராக விளங்குவனே பெருமான் என்று சொல்லி தீர்த்தன் என்று 12 திருப்பாடலில் குறிப்பிட்டார்.